We turn again today to continue our study on all that Jesus.
இன்று நாம் இயேசு போதித்த அனைத்தும் என்ற தலைப்பிலே தியானித்து வருகிறோம். நாம் சுவிசேஷத்திலே மத்தேயு 12:14-15 வசனங்களிலே பார்க்கிறோம். பரிசேயர் இயேசுவை கொலை செய்ய முயன்ற போது இயேசு அந்த இடத்திலிருந்து விலகி செல்கிறார். நான் அதை விவேகமான செயல் என்று சொல்லுவேன், ஏனென்றால் ஜனங்கள் உங்களை ஒரு இடத்தில் கொலை செய்ய முயற்சிக்கும் போது அங்கே உங்களது துணிச்சலை காட்டிக் கொண்டிருக்க வேண்டாம். மத்தேயு 10 உங்களை ஒரு பட்டணத்தில் துன்பப்படுத்தினால் மறுபட்டணத்திற்கு ஓடிப்போங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் நடக்கக்கூட வேண்டாம், ஓடிப்போங்கள். அங்கு நின்று எந்த பயனும் இல்லை. வேறு எங்காவது சென்று நீங்கள் வாழ்ந்து சுவிசேஷத்தை அறிவிக்க முடியுமே. தேவன் என்னை காப்பாற்றுவார் என்று சொல்லி தேவனை சோதிக்காதிருங்கள். அவர் உங்களிடத்தில் குறிப்பிட்டு சொல்லி இருந்தால் அவர் உங்களை காப்பாற்றுவார், இல்லை என்றால் அந்த இடத்தை விட்டு ஓடுவதே சிறந்தது. பரிசேயர் அவரை கொலை செய்ய முயன்ற போது அவர் அவ்விடத்தை விட்டு விலகி செல்கிறார். மத்தேயு 12:14-15 வசனங்களிலே திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர் எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கினார். மத்தேயு 8 பார்த்தது போல இந்த இடத்திலும் ஒருவர் கூட குணமடையாமல் செல்லவில்லை. இயேசு போன்று நாங்களும் மக்களை குணப்படுத்துகிறோம் என்று சொல்கிறவர்கள் அனைவரும் உங்களை ஏமாற்றுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் குணமாக்குகிறவர்களிலே 1% நபர்கள் கூட அவர்கள் மெய்யாகவே குணமடைவதில்லை. இயேசு குணமாக்குகிறவர் என்று பிரசங்கிக்கிற சபைகளில் கூட இப்படிதான். அது இயேசுனுடைய குணமாக்கும் ஊழிதல் கிடையாது. முட்டாளாகாதிருங்கள். நாம் தேவனிடத்திலே சுகத்திற்காக கேட்க முடியும், அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனங்கள் குணமாவதையும் நான் கண்டிருக்கிறேன். நான் நேர்மையாக இருக்க வேண்டும். சில சமயங்களில் ஜனங்களின் வாழ்வில் உள்ள பாவமாக இருக்கலாம். சில சமயங்களில் தேவனே குறிப்பிட்ட காரணத்திற்காக அதை அனுமதித்திருக்கலாம். பவுலின் வாழ்க்கையிலே தேவன் அனுமதித்த அந்த முள்ளை போல, தீமோத்தேயுவிற்கு இருந்த வயிற்று பிரச்சனையை தேவன் அனுமதித்த போல பல காரணங்கள் இருக்கலாம். நாம் அனைத்தையும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் இயேசு குணமாக்கிய போது அனைவரையும் குணமாக்கினார். இது இயேசு தேவனுடைய குமாரன் என்பதற்கு அத்தாட்சியாகும். நாம் அதனை பின்பற்ற வேண்டும் என்று கூறவில்லை. கிறிஸ்தவத்தின் முழு வரலாற்றிலும் ஒருவரும் அதனை பின்பற்ற முடியவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுலால் கூட அவரது உடன் ஊழியரான தீமோத்தேயுவின் வயிற்று வலியை குணப்படுத்த முடியவில்லை. பவுல் அதற்கு முன்பாக ஐத்துகு என்பவரை மரித்த பின்பு உயிருடன் எழுப்பியிருக்கிறார். ஆனாலும் தீமோத்தேயுவின் சிறு வயிற்று வலியை கூட அவரால் குணப்படுத்த முடியவில்லை. இவைகளெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மேலும் 2 Timothy 4:20 திரோப்பிமுவை பவுல் குணப்படுத்தாமலே விட்டுவிடுகிறார். எனவே நம் தேவை என்னவென்று கண்டுபிடிக்க வேண்டும். நாம் நம்மை குழப்பிக் கொள்ளக்கூடாது. இயேசுவின் சுகமளிக்கும் ஊழியத்தை உறுதியாக நம்பும் அதே நேரத்தில் நாம் அதையே செய்ய வேண்டும் என்றும் நினைக்கக்கூடாது. அப்படி செய்வோமானால் நாம் ஒரு மாய உலகிலே வாழ்கிறவராக இருப்போம். ஒருவராலும் வாழ முடியாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முயற்சித்து மற்ற ஜனங்களையும் முட்டாளாக்கி கொண்டிருப்போம். நீங்கள் அனைவரையும் குணமாக்கிவிட முடியும் என்ற பொய்யை நம்பினால் பல இடங்களில் வழிவிலகி சென்று விடுவீர்கள். நான் இதை எச்சரிக்கையாக நான் கூறுகிறேன். தேவன் அனைவரையும் சுகப்படுத்தி விடுவார் என்ற ஒரு கோடிக்கோ அல்லது ஒரு நோயாளியை கூட அவரால் குணப்படுத்த முடியாது என்ற மறு கோடிக்கோ நாம் சென்று விடக்கூடாது. இரண்டுமே தவறுதான். குறுகலான வழி இவை இரண்டிற்கும் நடுவில் உள்ளது. இயேசு அவர் குணமாக்குகிறவர். ஆனாலும் சிறந்த காரணங்களுக்காக அவர் அனைவரையும் குணமாக்குவதில்லை. மேலும் குணமாக்கும் போது அவர்களை கண்டிப்பாக எச்சரித்தார். மத்தேயு 12:16 பார்க்கிறோம். தம்மை பிரசித்தம் பண்ணாதபடிக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். வெறுமனே அவர்களிடம் சொல்லவில்லை, அவர் வரும் ஆபத்திற்காக அவர் எச்சரித்தார். இயேசு ஜனங்களிடம் தாம் ஜனங்களை குணமாக்கியதை குறித்து பிரசித்தம் பண்ண வேண்டாம் என்று எச்சரித்தார். ஆனால் அவர் ஜனங்களின் பாவத்தை மன்னிக்கும் போதோ அல்லது இயேசு தாம் மேசியா என்று அறிவிக்கும் போதோ அதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர் சொல்லவே இல்லை. பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நாங்கள் மேசியாவை கண்டோம் என்று அவன் சொன்னபோது அப்படி செய்யக்கூடாது என்று அவர் மறுக்கவில்லை. இயேசு பாவங்களை மன்னிக்கும் போது அதை அறிவிக்க வேண்டாம் என்று கூறவில்லை. ஆனால் ஜனங்களின் நோய்களை குணமாக்கும் போது அதனை யாருக்கும் அறிவிக்க வேண்டாம் என்று எச்சரிக்கிறார். அது ஏன்? ஏனென்றால் அநேக ஜனங்கள் ஆவிக்குரிய தேவைக்காக இயேசுவிடம் வராமல் சரீர தேவைக்காக வந்து விடுவார்கள் என்ற பெரும் அபாயத்தின் நிமித்தம்தான். இன்றும் அநேக ஜனங்கள் தேவன் உங்களை சரீர பிரகாரமாகவும் உலக பிரகாரமாகவும் ஆசீர்வதிப்பார் என்ற பிரசங்கத்திற்கு ஈர்க்கப்படுகிறார்கள். இதைதான் இயேசு போதிக்க வேண்டாம் என்று சொன்னார். மாறாக இயேசு, நான் ஆவிக்குரிய ரீதியில் உங்களை சுகமாக்குவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் என்னை போலவே உங்களை சாந்தமும் மனத்தாழ்மையுள்ளவர்களுமாய் மாற்றுவேன். நான் உங்களை ஆவிக்குரியவர்களாக்குவேன், உங்களை பரிசுத்தமாக்குவேன் என்று போதிக்கும்படி சொன்னார். மற்ற காரியங்களை அதிகமாக விளம்பரப்படுத்த வேண்டாம் என்றே சொன்னார். அன்றும் சில ஜனங்கள் அதற்கு கீழ்ப்படியவில்லை, இன்றும் அநேகர் இதற்கு கீழ்ப்படிவதில்லை. மத்தேயு 12:17-18 வசனங்களிலே ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர் சொன்னதாவது 18 வசனத்திலே, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன். இது ஏசாயா 42:1 வசனத்திலே மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. இதோ என் தாசன், அப்படி என்றால் இவரை கவனமாக உற்று பாருங்கள். இது ஒரு அற்புதமான ஒரு புத்திமதி. இயேசுவை கவனமாக பாருங்கள். நாம் அனைவரும் இந்த புத்திமதிக்கு கீழ்ப்படிய வேண்டும். நான் தெரிந்து கொண்ட இயேசுவை கவனமாக பாருங்கள். என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார், வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார். என் தாசனை கவனமாய் கவனித்து பாருங்கள். அவர் யாரோடும் கூட வாக்குவாதம் செய்ய மாட்டார். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் மற்றவர்களோடு உங்கள் கணவன் அல்லது உங்கள் மனைவி அல்லது உங்கள் சகோதரன் அல்லது உங்கள் சகோதரி அல்லது உங்கள் அயல் வீட்டுக்காரர்கள் அல்லது உங்கள் அலுவலக நண்பர்களுடன் நீங்கள் வாக்குவாதம் செய்கிறீர்களா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இயேசுவை கவனமாக பார்க்கவில்லை. என் தாசனை கவனமாக பாருங்கள் என்று தேவன் சொன்னார். அவர் யாரோடும் வாக்குவாதம் செய்ய மாட்டார். அவர் சத்தியத்திற்காக நின்றார். அவர் காசுக்காரர்களை ஜப ஆலயத்திலிருந்து துரத்தி விட்டார். நாமும் அவ்வாறு செய்யலாம். ஆனால் அவருடைய முகத்தில் துப்பினவர்களோடு கூட, அவரை பார்த்து பிசாஸ் என்று அழைத்தவர்களோடு கூட அவர் வாக்குவாதம் செய்யவே இல்லை. அவர்கள் யாரோடும் கூட சண்டையிட்டவே இல்லை. அவர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் கூட அவர் போராடினதில்லை. ஏனென்றால் அவர் புதிய உடன்படிக்கைக்கு நம்மை வழி நடத்துகிறார். நல்ல உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராக இருந்தார். பழைய உடன்படிக்கையிலே கோலியாத், ராட்சசர், கானானியர், மீதியானியர் போன்றவர்களோடு சண்டையிடுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் புதிய உடன்படிக்கையில் நாம் சாத்தானோடு யுத்தம் செய்கிறோம். அவர் வாக்குவாதம் செய்யவில்லை. நான் உங்கள் அனைவரையும் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நாம் வசிக்கிற பகுதியிலும் இயேசுவை நோக்கி பார்த்து வாக்குவாதம், சண்டை இவற்றை நிறுத்திவிட்டு கிறிஸ்தவர்கள் தேவையாயிருக்கிறார்கள். அது சாத்தியம்தான். நான் என்னுடைய வாழ்க்கையில் இதை உண்மையாக நான் அனுபவித்திருக்கிறேன். பல வருடங்கள் அது உண்மையாக இல்லை. ஏனென்றால் நான் இயேசுவை கவனமாக பார்க்க தவறிவிட்டேன். மாறாக மற்ற கிறிஸ்தவர்களை பார்த்து கொண்டிருந்தேன். அவர்களில் அதிகமான பேர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். நானும் இயேசுவை பார்த்து கற்றும் கொள்ளும் வரை என் குருட்டுத்தனத்தாலும் முட்டாள்தனத்தாலும் அவர்களை பின்பற்றி போனேன். அவர் வாக்குவாதம் செய்யவில்லை, கூக்குரலிடவில்லை, அவருடைய சத்தம் வீதிகளில் கேட்கப்படவும் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் பிறரை கவர்ந்திருக்க பரிசுத்த ஆவியினால் சத்தம் போட தேவையில்லை. இயேசு ஒரு வீட்டில் போதிக்கும் பிரசங்கத்தை கேட்கும் போது தமது சத்தத்தை உயர்த்தவோ அல்லது கத்தவோ இல்லை. அவருடைய சத்தத்தை ஜனங்கள் வீதிகளில் கேட்கவில்லை. அவருடைய பிரசங்க சத்தத்தினாலோ, கத்தி பேசுவதாலோ, அடிக்கடி அல்லேலியா என்று சொல்வதாலோ கிடையாது என்பது ஆச்சரியமாக இல்லையா? வெகு மிகுதியான ஜனங்கள் ஒரு பிரசங்கையார் சத்தமாக மேஜையை தட்டி 2 நிமிஷத்திற்கு ஒரு முறை அல்லேலியா என்று சொன்னால் அவர் வல்லமையான பிரசங்கியார் என்று நினைக்கிறார்கள். அது முற்றிலுமான ஒரு குப்பை. இயேசு ஒரு பிரசங்கத்தில் கூட அவ்வாறு செய்யவில்லை. அவர் ஒரு முறை கூட அல்லேலியா என்று சத்தத்தை உயர்த்தி பேசவில்லை. சில இடங்களில் உங்கள் சத்தத்தை உயர்த்தி பேசுவதற்கான இடம் என்று எண்ணலாம். அந்த நேரத்தில் நிரப்பப்பட்டிருக்கும் ஆவி தவறானது என்று நீங்கள் நிதானிக்க வேண்டும். இன்றும் அநேக சபைகளில் பாடல் பாடும் போது சத்தத்தின் அளவை, ஒளியின் அளவை நாம் கூட்டி வைத்து உணர்ச்சி பொங்க பாடினால் பரிசுத்த ஆவியானவர் வந்துவிட்டதாக நினைக்கிறார்கள். ஆனால் அது முழுவதுமான ஒரு ஏமாற்று வேலை. பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னத்தை ஜனங்களின் ஒளியின் அளவை வைத்தோ உணர்ச்சியை வைத்தோ கணிக்க முடியாது. என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய துதியின் ஆவி, உண்மையான துதியே சபை நடுவே ஜனங்களை முகங்குப்புற விழுந்து தேவனை ஆராதிக்கவும் துதிக்கவும் உன்னதமான தேவனுடைய குமாரனின் பிரசன்னத்தை உணரவும் வைக்க முடியும். அதுதான் பரிசுத்த ஆவியானவரின் அடையாளம். நம்முடைய மாதிரியான இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் சத்தம் போடவும் இல்லை, கத்தி பேசவும் இல்லை. சில காரியங்களை அவர் செய்யவில்லை என்றால் அவர் ஏன் அப்படி செய்யாமல் போனார்? அவர் நெறிந்த நாளலை எடுத்து அதை செமைப்படுத்துகிறார், அதனை முறித்து போடுகிறதில்லை. மங்கி எறிகிற திரியை அவர் அணைத்து போடுகிறதில்லை. ஏன்? இது என்ன, எதை குறிக்கிறது? நெறிந்த நாளல் என்றால் என்ன? ஒரு சோர்ந்து போன தோல்வியுற்ற ஒருவன், தன் வாழ்க்கையை முழுவதுமாக குழப்பிக் கொண்ட ஒரு மனுஷன். இந்த நிலையில்தான் அநேக கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு இருக்கிறார்கள். தற்கொலையின் விளிம்பில் உள்ள அநேகர் எனக்கு கடிதங்களை எழுதியிருக்கிறார்கள். சில நேரங்களில் போதகர்களின் குற்றச்சாட்டுதலினாலே நெறிந்து போனவர்கள் அநேகர் உண்டு. மங்கி எரிகிற திரி ஒரு காலத்தில் பிரகாசமாக எரிந்தவைதான். ஆனால் இப்பொழுது சூழ்நிலைகள் நிமித்தமாக கஷ்டத்தினாலும் திருமண உறவில் ஏற்பட்ட பிரச்சனைகளாலும் அது அணைந்து போனது. இயேசு சொல்லுகிறார், மனம் விட்டு விடாதே, சோர்ந்து போகாதே, நான் உனக்கு உதவி செய்கிறேன். அவர் மிகவும் மோசமாக நெறிந்த நாளிலே அதை எடுத்து சரி செய்கிறார். அநேக ஜனங்கள் தூக்கி எறிந்துவிட்டு புது நாளிலே எடுத்துக் கொள்வார்கள். ஆனால் தேவனோ, இல்லை, நான் முதலாவது நெருந்த நாளிலே சரி செய்கிறேன், மங்கி எறிகிற திரியை நான் சரி செய்கிறேன் என்கிறார். நீங்கள் சொல்லலாம், உபயோகமற்ற திரி, இதை வைத்து என்ன செய்ய முடியும், அதற்கு புது திரியை எடுத்துக் கொள்ளலாமே. இல்லை, முதலில் இந்த திரியை ஊதி எரிய செய்வோம் என்று தேவன் சொல்கிறார். இங்கு தோல்வியுற்று சோர்விட்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், உங்கள் வாழ்க்கை முழுவதும் தோல்வி என்று நினைக்கிறீர்களா? அநேக முறை தவறுகளை செய்து விட்டீர்களா? வெற்றி வாழ்க்கை வாழ அநேக முறை முயற்சித்து அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லையா? வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கான எழுப்புதல் செய்திகளை கேட்டும் அதன் விளைவு மிக குறிய காலத்திற்கே இருக்கிறதா? நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இயேசு உங்களை விட்டு விடவில்லை. நீங்கள் எவ்வளவு மோசமான நிலையில் உள்ள நாணலாகவும் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் உள்ள நெருப்பு முற்றிலுமாக அணைந்து போயிருக்கலாம், இப்பொழுது புகை மட்டும் வந்து கொண்டிருக்கலாம். புகைந்து கொண்டிருக்கும் திரி புகையாத திரியை காட்டிலும் மோசமானது. புகைந்து கொண்டிருக்கும் திரி நெருப்பை பற்றுவது மிகவும் கடினம். தேவன் சொல்லுகிறார், நீங்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நான் உங்களை பற்றி எறிய வைப்பேன், தேவனுடைய அக்கினி திரும்பவுமாக உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வருவேன். நெருந்த நாணலை அவர் சரி செய்கிறார், மங்கி எறிகிற திரியை அவர் ஊதி சரி செய்வார். இது தேவனுடைய வார்த்தை, தேவன் அதை செய்வார். இயேசு குருடர்களிடம் கேட்ட அதே கேள்வியை தான் நான் மறுபடியும் உங்களிடம் கேட்கிறேன். நான் அந்த நெருந்த நாணலை சரி செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கை மிகவும் மோசமாக தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும், உங்களது பார்வையிலும் மற்ற ஜனங்களின் பார்வையிலும் தோல்வியுற்றிருந்தாலும், ஒருவேளை உங்கள் பார்வையில் மிகவும் மோசமான தோல்வியாக தெரியலாம். ஏனென்றால் மற்ற ஜனங்கள் அறியாத அனைத்து ரகசிய பாவங்களையும் நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களால் விசுவாசிக்க முடியுமா? தேவன் உங்களை ஒரு மகிமையான பரிசுத்த வாழ்க்கைக்கு வழிநடத்த முடியும் என்று விசுவாசிக்க முடியுமா? இதுவே 40 வருடங்களுக்கு முன்பு என்னுடைய அனுபவமாய் இருந்தது. நான் கிறிஸ்தவனாய் இருந்த போதும் நான் முழுவதுமாக தோற்கடிக்கப்பட்டவனாய் இருந்தேன். எனக்கு நல்ல ஐக்கியம் இல்லாமல் இருந்தது. நான் ஒரு உயிருள்ள சபையிலே அங்கமாய் இருக்கவில்லை. எனக்கு ஆவிக்குரிய தகப்பன் இல்லை. நான் பின்பற்றுவதற்கு ஏற்ற ஒரு நல்ல தேவனுடைய மாதிரி இல்லை. வெற்றி வாழ்க்கை வாழ முடியும் என்ற புதிய உடன்படிக்கையை விவரித்து சொல்வதும் எனக்கு ஒருவரும் இல்லை. நான் தோல்வியடைந்து பின்மாற்றம் அடைந்து மறுபடியும் பிறந்த ஒரு பரிதாபமான கிறிஸ்தவனாய் இருந்தேன். தோல்வியின் ஆழத்தில் படுதோல்வியில் இருந்த எனக்கு கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? நான் படுதோல்வியில் இருந்த போதும் மாய்மாலக்காரனாய் என்னுடைய வாழ்க்கையில் உண்மையில்லாத காரியத்தை போதித்த போதும் தேவன் எனக்கு செய்திருக்க வேண்டிய நீதியான காரியம் என்னவென்றால் என்னை நரகத்திற்கு அனுப்பியிருக்க வேண்டும். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் என்னை முற்றிலும் மன்னித்திருந்தாலே அது போதும். ஆனால் அவர் அதற்கும் மேலாக அவர் என்னுடைய பாவங்களை மன்னித்தது மட்டுமல்லாமல் பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். பரிசுத்த ஆவியின் பரிபூர்ணத்தை தேவன் தகுதியுள்ளவர்களுக்கோ அல்லது உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் பெற்றுக்கொள்ள நினைப்பவர்களுக்கோ கொடுக்காமல் யாருக்கு பெரும்பாலுமான தேவை இருக்கிறதோ அவர்களுக்கே கொடுப்பார் என்று கட்டுக் கொடுத்தார். நான் நிச்சயமாக தகுதியானவன் அல்ல. நான் பல வருடங்களாய் உபவாசிக்கவோ ஜபிக்கவோ இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் தேவை மிகவும் அவசியமாயிருந்தது. ஆம், நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவரின் பங்கு மிகவும் முக்கியமான தேவையாக இருந்தது. ஜனங்கள் அடுத்தவர்களை பார்க்காமல் யாரையும் நியாயந்திருக்காமல் தங்களது முயற்சியால் பெற்றுவிடலாம் என்று நினைக்கும் போது, தங்களது தேவையை உணர்ந்தவர்களாய் இருக்கும் போது தேவன் அவர்களது தேவையை சந்திப்பார் என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்தார். தேவனே, இந்த பூமியில் யாருக்காவது பரிசுத்த ஆவியானவர் தேவையா இருக்குமானால் அது நாம் மட்டும்தான். நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட உள்ள தேவையுள்ளவனா இருக்கிறேன் என்று கூறுபவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை தருகிறார். நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அங்கே நிறைய தவறுகளை செய்துவிட்டீர்கள். சில இயந்திரங்களை தவறாக இயக்கி அது பழுதாகிவிட்டது. அதனை பல லட்சம் ரூபாய் செலவு செய்து சரி செய்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் உங்கள் வேலையை விட்டு நீக்கவில்லை. நீங்கள் அதற்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பின் ஒரு நாள் கவனமில்லாமல் நீங்கள் ஏதோ செய்ய அவர்கள் விலையுயர்ந்த இயந்திரம் ஒன்று பாழாகிவிட்டது. அதனுடைய விலை பல கோடிக்கும் மேலாக இருக்கலாம். சந்தேகமே இல்லாமல் உங்களுக்கு தெரியும், நிச்சயமாய் வேலையை விட்டு என்னை நீக்கி விடுவார்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது உங்கள் மேல் அதிகாரி அழைக்கிறார், நீ வந்து என்னை பார் என்று சொல்கிறார். உங்களுக்கு தெரியும் அவர் என்ன சொல்ல போகிறார் என்று. உங்களை வேலையை விட்டு நீக்குவதோடு ஒரு பெரிய தொகையை அபராதமாக கட்ட சொல்வார் என்று நினைக்கிறீர்கள். ஒருவேளை அதை கட்ட முடியவில்லை என்றால் நீங்கள் சிறைக்கு கூட செல்ல வேண்டியதா இருக்கும் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் அவரிடம் செல்கிறீர்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான விஷயத்தை இப்பொழுது கேட்கிறீர்கள். மேலதிகாரி உங்களை பார்த்து, பரவாயில்லை, நீ செய்த எல்லாவற்றிற்காகவும் நான் உன்னை மன்னித்து விடுகிறேன், மேலும் உதவி நிர்வாக அதிகாரியாக மாற்ற விரும்புகிறேன் என்று சொல்கிறார். அவர் கேலி செய்கிறார் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவரோ, நான் கேலி செய்யவில்லை, உனக்கு நான் சம்பள உயர்வும் தருகிறேன். இப்படி எந்த நிறுவனமும் உலகத்திலே செய்வதில்லை. ஆனால் தேவனோ இப்படிதான் என் வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். இதைதான் தேவன் உலகில் உள்ள அநேகருக்கும் செய்கிறார். இதை தேவன் உங்களுக்கும் செய்வார். நெறிந்த நாணலாய் மங்கி எறிகிற திரியை போல் இருக்கிற உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நான் உங்களை விட மிகவும் நெறிந்து போயிருந்தேன். என் வாழ்க்கையில் அனலற்றவனாய் நான் இருந்தேன். 40 வருடங்களுக்கு முன்பு நான் முற்றிலும் பின்மாற்றம் அடைந்த தோல்வியுற்ற கிறிஸ்தவனாயிருந்தேன். தேவன் என்னை சந்தித்தார், பரிசுத்தாவினால் நிரப்பினார். என் வாழ்க்கை முற்றிலுமாக மாறியது. அவர் உங்களுக்கும் செய்வார். அது பழையது போல இருக்காது. ஆண்டவர் உங்களை தொட்டு ஆவினால் நிரப்பும் போது நீங்கள் அதை உணர்ந்து கொள்வீர்கள். நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியே கிடையாது என்பதை, அதன் பலன் என்ன என்றால் நீங்கள் மற்றவர்களை ஏளனமாக பார்க்க மாட்டீர்கள். கடந்த 27 வருடங்களில் வெவ்வேறு இடங்களில் சபைகளை ஸ்தாபிக்கும் போது அநேக நெறிந்த நாணல் போன்றவர்களை நான் கண்டிருக்கிறேன். தேவனே சாட்சி, நான் அவர்களை அலட்சியமாக பார்த்தது கிடையாது. என்னை விட யாரையும் தாழ்வாக பார்த்ததும் கிடையாது. சில நேரம் பல ஆண்டுகளுக்கு முன்பே அனலை இழந்து புகைந்து கொண்டிருக்கிற திரி போன்றவர்களை கண்டிருக்கிறேன். நான் அவர்களை அலட்சியப்படுத்தினதில்லை. ஏனென்றால் எனக்கு தெரியும் நான் எவ்வாறு புகைந்து கொண்டிருக்கும் ஒரு திரியை போல இருந்தேன், எப்படிப்பட்ட நெறிந்த நாணலாயிருந்தேன். ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் என்றும் பின்மாற்றம் அடைந்த ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் குறித்து எனக்கு நம்பிக்கை உண்டு. இந்த உலகத்திலேயே மோசமான பாவியை குறித்தும் எனக்கு நம்பிக்கை உண்டு. ஏனென்றால் தேவன் எனக்கு என்ன செய்தார் என்பதை அறிந்திருக்கிறேன். பவுல் சொல்லியதில் இருந்து சிறிது புரிந்து கொள்ள முடிகிறது எனக்கு. பவுல், நான் பாவிகளை பிரசிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார், அவர்களை பிரதானமான பாவி நான் என்று சொன்னார். உங்களுக்கு புரிகிறதா? இதுதான் சத்தியம், இதுதான் சுவிசேஷம். அவர் நம்மை வெற்றியின் வாழ்க்கையிலே நடத்தும் வரை கைவிட மாட்டார். நம் மீது உள்ள நம்பிக்கையை அவர் இழக்க மாட்டார். புறஜாதிகள் அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைப்பார்கள். நீங்களும் இந்த இரட்சகர் உங்களை ஆச்சரியமான வாழ்க்கைக்கு நேராக நடத்துவார் என்பதை விசுவாசிப்பீர்கள் என்று நம்புகிறேன். இயேசு தாம் இதைதான் போதித்தார். இது நம்முடைய அனுபவமாய் இருக்க வேண்டும். இதைதான் நாம் அனைவருக்கும் எடுத்து பிரசங்கிக்க வேண்டும். 22 வசனத்திலே, அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒரு மனுஷனை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருகிறார்கள். இது ஒரு ஆச்சரியம். ஒரு மனுஷனை பிசாசு பிடித்திருந்தது. அவன் குருடனானான். அதற்கும் மேலாக அவன் ஊமையாக்கப்பட்டிருந்தான். இப்படி குருடும் ஊமையுமான மனுஷரை சந்திப்பது அரிது. நான் என் வாழ்நாள் முழுவதிலும் ஒரு மனுஷன் குருடாகவும் ஊமையாகவும் இருந்து நான் பார்த்ததில்லை. கண் தெரியாத மக்களை பார்த்திருக்கிறேன், வாய் பேச முடியாத மக்களையும் பார்த்திருக்கிறேன். ஆனால் குருடும் ஊமையும் ஒரு மனுஷனிடத்தில் இருப்பது அரிதுதான். இங்கே ஒரு மனுஷன் பிசாசு பிடித்தது நிமித்தம் குருடனாயும் ஊமையுமாய் இருக்கிறான். இயேசு தம்முடைய வார்த்தையினால் அவனை குணமாக்குகிறார். அவனிடத்திலிருந்து பிசாசு விலகி செல்கிறது. அவன் பார்வை அடைகிறான். அவனால் பொழுது பேசவும் முடிகிறது. மத்தேயு 12:23 வசனத்திலே, ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தானா என்றார்கள். பாருங்கள், இவர் மேசியாதான். இவர் செய்ததை பாருங்கள். நம்முடைய வாழ்நாளெல்லாம் இப்படிப்பட்டவர்களை நாம் கண்டதே இல்லையே. ஆனால் பரிசேயரோ பொறாமை கொள்கிறார்கள். இன்னும் அநேக போதகர்கள் ஜனங்கள் தங்களை மட்டுமே போற்ற வேண்டும், பாராட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தாங்கள் பிரசங்கித்த தரமற்ற சுவிசேஷத்திலிருந்து ஒரு உயர்ந்த சுவிசேஷத்திற்கு மக்கள் செல்வதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடிகிறதில்லை. ஜனங்கள் அவர்களை விட்டு விலகி செல்வதை அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது. அங்கே பொறாமை வந்து விடுகிறது. இது அவர்களை மற்றவர்களில் நியாயந்திருக்கவும் செய்து விடுகிறது. நீங்கள் பொறாமைக்குட்பட்டவர்களாக இருந்தால் அதன் நிமித்தம் சலனப்படாதீர்கள். உங்களை அவப்பெயரினாலோ பிசாசுகளின் புத்திரன் என்றோ அழைத்தாலோ கவலைப்படாதீர்கள். இயேசுவையும் அவ்வாறே அவர்கள் அழைத்தார்கள். ஜனங்கள் இயேசு செய்த விஷயங்களுக்காக பாராட்டிய போது மத தலைவர்களோ இயேசுவை பார்த்து பிசாசுகளுடன் இவருக்கு பங்கு உண்டு, இவன் பிசாசுகளினாலே இதனை செய்கிறான் என்று சொன்னார்கள். ஆனால் இயேசு அதற்காக வருத்தப்படவில்லை. ஏனென்றால் அவர்கள் குருடர்களாக இருந்தார்கள். நீங்கள் எப்படி ஒரு குருடனின் மீது கோபப்பட முடியும்? உங்களுக்கு நல்ல பார்வை உள்ளது, இன்னொருவருக்கு பார்வை கிடையாது. நீங்கள் சொல்லுகிறீர்கள் இந்த சுவர் வெள்ளையா இருக்கிறது என்று, ஆனால் அவரோ இல்லை இது கருப்பாக இருக்கிறது என்கிறார். நீங்கள் எப்படி அவரிடம் வாக்குவாதம் செய்ய முடியும்? நீங்கள் அப்படி செய்தால் அது உங்கள் முட்டாள்தனம். நீங்கள் அவரிடம் கோபப்பட்டு பைத்தியக்காரத்தனம் என்று சொன்னால், இல்லை அவர் பைத்தியமில்லை, அவர் பார்வையற்றவர். இதனால்தான் இயேசுவும் பரிசேயரும் அவரை பிசாசுகளின் இளவரசன் என்று சொன்னபோது அவர் வருத்தப்படவில்லை. ஏனென்றால் அவர்கள் பார்வையற்றவர்கள் என்று அவருக்கு தெரியும். அவர் தேவனுடைய குமாரன், அவர் சுத்தமான வெள்ளி நிறமானவர். ஆனால் அவரையோ அவர்கள் அழுப்பான கருப்பு நிறமான என்று அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் என்ன செய்வீர்கள்? பார்வையற்ற ஒருவர் தூய வெள்ளை நிறத்தை அழுக்கான கருப்பு நிறம் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஒரு பார்வையற்ற மனுஷர் பணியை பார்த்தது கிடையாது, அவர் அதை பணி என்று நினைக்கலாம், அதை தொட்டு பார்க்கலாம், அவர் அதை கருப்பு என்று நினைக்கலாம். ஆனால் அது அப்படி அல்ல என்று உங்களுக்கு தெரியும். இயேசு அந்த பரிசேயர் நிமித்தம் வருத்தம் அடையவில்லை. உங்களை யாராவது அவமானப்படுத்தினால் அதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். மத்தேயு 12:25-26 வசனங்களில் இயேசு மிகவும் அமைதியான தெளிவான பதிலை சொல்கிறார். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்வதாயிருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும் என்கிறார். சாத்தான் அவ்வளவு முட்டாள் கிடையாது. கிறிஸ்தவர்கள் வேண்டுமானால் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்ளலாம். ஆனால் சாத்தான் அவர்களுக்குள்ளே சண்டையிடுவது கிடையாது. அது நாம் பிசாசுகளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஒரே காரணத்திற்காக ஒருவரோடு ஒருவர் சண்டையிடாதிருங்கள். பிசாசு ஒரு காரணத்திற்காக சண்டையிடுகிறது, சாத்தானை மைமைப்படுத்துவதற்காக அவைகள் அனைத்தும் ஒன்றுபட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடுகின்றனர். தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் நிலை பெறாது. தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த குடும்பமும் கட்டப்பட முடியாது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள், வாக்குவாதம் செய்கிறார்கள். இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும். தனக்கு தானே பிரிந்திருக்கிற குடும்பம் கட்டப்படாது, உங்கள் பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள், முட்டாளாயிராதீர்கள், பிசாசுகளிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் சண்டையிடாதிருங்கள், ஒருவரை ஒருவர் விரட்டாதிருங்கள். இயேசு அவர்களிடம் மத்தேயு 12:27 நான் பெயெல்செபூவினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள், ஆகையால் அவர்களே உங்களை நியாயந்திருக்கிறவர்களாக இருப்பார்கள். அப்பொழுது என்ன நடந்தது என்று தெளிவாக இல்லை. அதனால் அதை குறித்து நான் பேசவில்லை. வேதத்தில் எழுதப்படாதவைகளுக்கு என்னிடம் விளக்கம் இல்லை. 28 நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. இதே பகுதியில் லூக்கா சுவிசேஷத்திலே பார்க்கும்போது நான் பிசாசுகளை தேவனுடைய விரலினாலே துரத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துவதனால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இந்த இரண்டு வசனங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது தேவனுடைய விரல் என்பது தேவனுடைய ஆவி. பழைய உடன்படிக்கையில் தேவன் எவ்வாறு தன்னுடைய விரல்களினால் கற்பனைகளிலே 10 கற்பனைகளை எழுதி கொடுத்தாரோ, அதே போல புதிய உடன்படிக்கையிலே தேவனுடைய விரலாய் இருக்கிற தேவனுடைய ஆவியினால் நம்முடைய இருதயங்களிலே எழுதுகிறார். வேதத்தை ஒப்பிட்டு பார்ப்பது ஆச்சரியமானது. தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தம்முடைய கற்பனைகளை நம்முடைய இருதயங்களிலே அவர் எழுதிவிட்டார். நாம் அதற்கு கீழ்ப்படுவது அவசியம். 29 அன்றையும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். சாத்தானை நீங்கள் ஜெயிக்காவிட்டால் சாத்தானை முந்தி கட்டாமல் எப்படி அவன் திருடி கொண்டு போனதை திரும்ப பெற முடியும்? ஆகவேதான் பழைய உடன்படிக்கை காலத்தில் சாத்தானை ஜெயிக்க முடியவில்லை. ஆனால் நமக்கு தெரியும், புதிய உடன்படிக்கையில் இயேசு சாத்தானை சிலுவையில் ஜெயித்து விட்டார். ஆகவே அவன் திருடின எல்லாவற்றையும் நாம் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். எந்த சாத்தானுக்கும் நம்மில் அதிகாரம் கிடையாது. அவனை இயேசு சிலுவையில் ஜெயித்து விட்டார். பின்பு இயேசு அவர்கள் பாவங்களை குறித்து அடுத்த வசனங்களிலே கூறுகிறார். மத்தேயு 12:30-32 என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், எவனாகிலும் பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இந்த வசனங்களில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், இயேசு தம்மை தூற்றும் போதும் பிசாசுகளின் இளவரசன் என்று சொன்ன போதும் மன்னித்து விட்டார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் மோசேயை மரியாம் தூஷித்த போது அவளுக்கு குஷ்டம் பிடித்தது. எலியாவை பிள்ளைகள் நிந்தித்த போது கரடி வந்து அவர்களை கொன்று போட்டது. இதுவே பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் இயேசுவுக்கும் உள்ள வித்தியாசம். இயேசு தமக்கு விரோதமாய் பேசினவர்களை மன்னித்து விட்டார். அப்படித்தான் புதிய உடன்படிக்கை ஊழியக்காரனின் வாழ்க்கையும் இருக்கும். ஆமீன்.